FM. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், முத்தம் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். அறிவுடைமை அதிகாரத்திலிருந்து வரும் குறள், எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். எதிர்காலத்தில் நேரக்கூடிய கேடுகளை முன்னரே அறிந்து அதற்கு ஏற்றபடி தம்மை காத்துக் கொள்ளக்கூடிய அறிவுடையவர்களுக்கு அவர்கள் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் என்று எதுவும் இல்லை என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், அறிவுடையார் எல்லாமுடையார் அறிவுடைய அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அறிவுடையவர்கள் அறிவை தவிர வேறு எதையும் கொண்டிராதவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் எல்லாவற்றையும் உடையவர்களாக உயர்ந்தவரால் கருதப்படுகிறார்கள். அறிவில்லாதவர்கள் அறிவை தவிர மற்ற எல்லாவற்றையும் உடையவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் உண்மையில் ஏதொன்றும் இல்லாதவர்களாக உயர்ந்தவரால் கருதப்படுவார்கள் என்கின்றார் திருவள்ளுவர்.
இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். இந்த பகுதியில இன்னைக்கு நான் சொல்ல போறவரு சாகா வரம் பெற்ற குரல் வளம் கொண்ட டி எம் எஸ் ஐயாதான். அவருடைய பிறந்த தினம் மார்ச் 24. அவர் பாடிய பாடல் ஒன்னு தான் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். எக்கச்சக்கமான பாடல்கள் இருந்தா கூட சிவாஜிக்குனே தனிப்பட்ட முறையில அவருக்குன்னு சிரத்தை எடுத்து பாடக்கூடிய பாடகர்னா டி எம் எஸ் ஐயாதான். அதே மாதிரி எம்ஜிஆருக்கும், சிவாஜிக்கு அடி வயிற்றில் இருந்துனா எம்ஜிஆருக்கு பாடும்போது தொண்டையிலிருந்து பாடுவார். அந்த மாதிரி நடிகர்களுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய குரல் வளத்தை மாத்திக்கிட்டு அவங்களுக்கு பொருத்தமா பாடக்கூடிய பாடகர் இவர் தவிர வேற யாருமே கிடையாது. அதே போல குழந்தைத்தனம் கொண்டவரு, கொஞ்சம் கூட அடுத்தவங்களை பத்தி பொறாமையோ எந்த விதமான எண்ணங்களுமோ கொண்டவர் இல்ல. இன்னும் சொல்ல போனா வாலிப கவிஞர் வாலிய சென்னைக்கு கூட்டிட்டு வந்ததே இவருதான். கூட்டிட்டு வந்து தயாரிப்பாளர்கள்ட்ட அறிமுகப்படுத்தி அவருடைய கவிதையை புகழ்ந்து பாராட்டி எல்லா படங்கள்லயும் ஓரளவுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து மிகப்பெரிய ஆளாக்குனதுல இவருக்கு மிகப்பெரிய பங்குண்டு. இந்த பாடல் சுமதியின் சுந்தரி என்ற படத்திலிருந்து, ஒரு தரம் ஒரே தரம். இது ஒரு அற்புதமான ரொமான்டிக் சாங். சிவாஜியும் ஜெயலலிதா அம்மாவும் அவ்வளோ அழகா இந்த பாடலுக்கு அபிநயம் பண்ணியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு வரி எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். உங்களுக்காக இன்னைக்கு டி எம் எஸ் ஐயாவின் பிறந்த தினத்தை போற்றும் வகையில் அவருடைய பாடலான ஒரு தரம் ஒரே தரம் கேட்டு பார்க்கிறீங்களா?
ஒரு தரம் ஒரே தரம், உதவி செய்த என்ன பாவம், இருவரும் அறிமுகம் தடை செய்வாளோ, தத்தி தத்தி மெல்ல செல்வாளோ.
வரலாறு எப்பவுமே விசித்திரமானது. சில பேர் அது தவறான காரணங்களுக்காக கொண்டாடும், உண்மையான காரணங்களை மறைச்சிடும். அப்படியான ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவறு தான் ஹெடி லேமர். 1930-40களில் ஹாலிவுட் சினிமாவின் பொற்காலம் அது. கருப்பு வெள்ளை திரையில் ஒரு தேவதை போல தோன்றியவர் ஹெடி லேமர். ஆஸ்திரியாவில் பிறந்து ஹாலிவுட்டுக்கு வந்த அவரை உலகம் எப்படி கூட்டுச்சுன்னு தெரியுமா? தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் தி வேர்ல்டு. அவருடைய படங்களை பார்க்க மக்கள் தியேட்டர்ல குவிஞ்சாங்க. அவருடைய முடி அலங்காரத்தை, அவருடைய நடைய பெண்கள் காப்பி அடிச்சாங்க. ஆண்கள் அனைவரும் ஹெடி லேமரை நினைச்சே தூக்க தொலைச்சாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அவர் அப்போதைய கனவு கண்ணி. ஆனா அந்த பேரழகு, அந்த மினுமினுக்கும் சினிமா வாழ்க்கை, இது எல்லாத்துக்கும் பின்னால ஒரு அபாயகரமான கூர்மையான அறிவியல் மூளை ஹெடி லேமருக்கு இருந்தது யாருக்கும் தெரியாது. ஷூட்டிங் முடிஞ்சதும் மற்ற நடிகைகள் பார்ட்டிகளுக்கு போவாங்க, கிசு கிசு பேசுவாங்க. ஆனா ஹெடி லேமர் நேரா தன் வீட்டுக்கு போவாரு. அங்கே அவருக்கு ஒரு சின்னதா ஆய்வுக்கூடம் வச்சிருந்தாரு. அந்த அறையில எதையாவது வரைஞ்சுக்கிட்டும் புதிய எந்திரங்களை வடிவமைச்சுக்கிட்டும் இருப்பார். சுருக்கமா சொல்லணும்னா உலக ஆண்கள் அனைவரையும் அவரை நினைத்து கொண்டு படுக்கையில் புரண்டு கொண்டிருக்க ஹெடி லேமர் மட்டும் தனது தேடலில் தீவிரமாக தன்னை தொலைத்து கொண்டிருந்தார். எனக்கு கிளாமர் முகம் காட்டுறதுல ஆர்வம் இல்லை, என் மூளையை பயன்படுத்துறதுல தான் ஆர்வம் இருக்குன்னு பலமுறை சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த உலகம் ஒரு அழகான பெண்ணை அறிவாளியாக பார்க்க தயாரா இல்லை. அது இரண்டாம் உலக போர் உச்சத்தில் இருந்த நேரம். ஹெடி லேமரின் சொந்த நாடான ஆஸ்திரியாவை ஹிட்லரின் நாஜி படைகள் ஆக்கிரமித்திருந்தன. ஹெடிக்கு நாஜிக்கள் மீது தீராத கோபம் இருந்தது. அமெரிக்காவுக்கு உதவ வேண்டும் என்றவர் துடித்தார். அப்போது ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. நேச நாடுகளின், அமெரிக்கா, பிரிட்டன் போர்க்கப்பல்கள் ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்க டார்பிடோ எனப்படும் கடலுக்கு அடியில் செல்லும் ஏவுகணைகளை அனுப்பின. இந்த ஏவுகணைகள் ரேடியோ சிக்னல் மூலம் கட்டுப்படுத்தப்படுவை. ஆனால் நாஜிக்கள் புத்திசாலிகள். அவர்கள் அந்த ரேடியோ சிக்னல்களை எளிதாக ஜாம் செஞ்சாங்க. இதனால ஏவுகணைகள் திசை மாறி சென்று கடலில் வீணாகின. இதை கண்ட அமெரிக்க ராணுவம் திணறியது. இந்த பிரச்சனையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த ஹெடி லேமருக்கு ஒரு பொறி தட்டியது. நாம ஏன் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் சிக்னல் அனுப்பணும்? ஒரே இடத்துல இருந்தால் தானே எதிரிகள் ஜாம் செய்யறாங்க. அந்த ஃப்ரீக்குவன்சியை நொடிக்கொரு முறை மாற்றிக்கொண்டே இருந்தால் என்ன? இதுதான் அந்த அடிப்படை ஐடியா. இதை ஃப்ரீக்குவன்சி ஹாப்பிங் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் என்று சொல்லுவார்கள். எளிமையா சொன்னா, நீங்க ரேடியோல ஒரு பாட்டு கேக்குறீங்க, எதிரி அந்த ஸ்டேஷனை ஜான் செய்ய வர்றான். அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீங்க அடுத்த ஸ்டேஷனுக்கு தாவிடுறீங்க, அடுத்து அங்கிருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு. இப்படி தாவிட்டே இருந்தா எதிரியால் உங்களை பிடிக்கவே முடியாது. ஆனா எந்தெந்த ஸ்டேஷனுக்கு தாவணுன்ற ரகசிய குறியீடு உங்களுக்கும் அந்த ஏவுகணைக்கு மட்டுமே தெரியும். ஹெடி லேமர் தன்னுடைய நண்பரும் இசைக்கலைஞருமான ஜார்ஜ் ஆண்டில் என்பவருடன் இணைந்து தானியங்கி பியானோக்களில் இருக்கும் துளைகள் கொண்ட பேப்பர் ரோல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதை வடிவமைத்தார். 1942 இதற்கு பேட்டன் உரிமையும் பெற்றார். இந்த மகத்தான கண்டுபிடிப்பை நாஜிக்களை வீழ்த்தும் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அமெரிக்க கடற்படையிடம் சென்றார் ஹெடி. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? சிரிச்சாங்க. ஒரு சினிமா நடிகை, அதுவும் இவ்வளவு அழகான பெண், எங்களுக்கு தொழில்நுட்பம் கற்றுத்தருவதான்னு சிரிச்சாங்க. ஆணாதிக்கம் அவர்களின் கண்களை மறைத்தது. மேடம், இந்த ரேடியோ வேலையெல்லாம் விட்டுடுங்க, உங்க அழகையும் புகழையும் பயன்படுத்தி ராணுவத்திற்கு நிதி திரட்டி கொடுங்க, அது போதும் என்று அவரை திருப்பி அனுப்பினார்கள். அந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படாமலேயே கிடப்பில் போடப்பட்டது. வருடங்கள் உருண்டோடின. எடிலாமரின் சினிமா மார்க்கெட் சரிந்தது. அவர் முதுமையடைந்தார். உலகம் அவரை மறக்கத் தொடங்கியது. அவருடைய அந்த காப்புரிமையும் காலாவதியானது. ஆனால் 1960களில் டிஜிட்டல் யுகம் தொடங்கிய போது சில விஞ்ஞானிகள் ஹெடிலாமரின் பழைய காப்புரிமையை தூசி தட்டி எடுத்தார்கள். அடக்கடவுளே, எவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை நாம் வீணடித்திருக்கிறோம் என்று அதிர்ந்தார்கள். இன்று நாம் பயன்படுத்தும் வைஃபை, ப்ளூடூத், ஜிபிஎஸ் மற்றும் மொபைல் போன் நெட்வொர்க், அத்தனை வயர்லெஸ் தொழில்நுட்பங்களுக்கும் அடிப்படை எது தெரியுமா? அன்று 1942 உலகின் மிக அழகான பெண் என்று முத்திரை குத்தப்பட்டு நிராகரிக்கப்பட்டாரே, அந்த ஹெடிலாமர் கண்டுபிடித்த அதே ஃப்ரீக்குவன்சி ஹாப்பிங் தொழில்நுட்பம்தான். ஹெடிலாமர் தனது கடைசி காலத்தில் தனிமையில் வாழ்ந்து 2000 மறைந்தார். அவர் இறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்புதான் உலகம் அவருடைய பங்களிப்பை அங்கீகரித்து விருதுகள் வழங்கியது. இன்று ஹெடிலாமரின் அந்த பேரழகு காலத்தால் மறைந்திருக்கலாம், ஆனால் அவர் மூளையில் உதித்த அந்த பொறிதான் இன்று உலகம் முழுக்க இணையமாக பறந்து விரிந்து உங்களையும் என்னையும் இணைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த முறை உங்கள் போனில் வைஃபை ஆன் செய்யும் போது அல்லது ப்ளூடூத் ஹெட்செட் மாட்டும் போது ஒரு நிமிடம் இந்த ஹாலிவுட் தேவதையை நினைத்துக் கொள்ளுங்கள். அதுவே அந்த தேவதைக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாக இருக்கும்.
நேரிலே நாம் கேட்ட அந்த பாடலை எழுதியவர் பாடலாசிரியரும் இயக்குநருமான மறைந்த திரு எம் ஜி வல்லபன் அவர்கள். அவருடைய பிறந்த நாள் கடந்த மார்ச் 21 கொண்டாடப்பட்டது. அவருடைய நினைவை போற்றும் விதமாக இந்த வார நிகழ்ச்சியில் அனைத்தும் அவர் எழுதிய பாடல்கள் ஒளிபரப்பப்படவிருந்தது. அடுத்து நம்முடைய அன்பு சகோதரி மகேஸ்வரி அவர்கள் சிந்தனை நேரம் பகுதியில் நமக்காக என்ன கூறுகிறார் என்று கேட்போமா?
அன்பு தமிழ் அஞ்சுங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரம் கஸ்தூரிமான் பற்றி ஒரு செய்தி சொல்வார்கள். அபரிமிதமான வாசனையை திடீர் என்று அது உணரும். எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் தேடி தேடி வெறி பிடித்தபடி அங்கும் எங்கும் ஓடும். பைத்தியம் பிடித்த மாதிரி ஓடி ஓடி களைத்து முடியாமல் விழும். முடிவில் சாகும்போது ஓர் உண்மையை கண்டுபிடிக்கும். அதனிடமிருந்து சுரக்கும் ஒரு திருவமே இத்தனை வாசனைக்கும் காரணம். அது தெரியாமல் ஓடியதும் தேடியதும் எத்தனை பைத்தியக்காரத்தனம்! நம்மில் பலர் நமக்கு என்ன திறமை இருக்கிறது, நம்மால் என்ன முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளாமலேயே பிறரை காப்பியடித்து வாழ்வதிலேயும் அல்லது நமக்கு என்ன முடியும் என்பது தெரியாமலேயும் காலத்தை கடக்கிறோம். இந்த கஸ்தூரிமான் கதைதான் நமது வாழ்க்கையும். நம்மிலிருந்து பிறக்கும் எண்ணங்களே நமது பெருமைக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணம். எத்தனை கோவில்கள் போனாலும், எவ்வளவு குருமார்களை தேடினாலும், எத்தனை புத்தகங்கள் படித்தாலும், எவ்வளவு சுய முன்னேற்ற பயிற்றுனர்களின் பயிற்சி அரங்கில் பங்கேற்றாலும் என்ன பயன்? சக்தி நம்மிடமிருந்து புறப்படுகிறது, பலம் நம்மிடமிருந்து பிறக்கிறது, வெற்றி என்பது நம் நறுமணம். காடு முழுவதும் நறுமணத்தை தேடும் கஸ்தூரிமான்களே, உங்களிடம்தான் உங்களின் வெற்றி மனம் சிறக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். பஸ்ஸிலேயோ ரயிலிலேயோ பயணம் செய்யும் போதும், உணவகங்களில் கூடும் போதும் அக்கம் பக்கம் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று எப்போதாவது கூர்ந்து கவனித்ததுண்டா? பாதிக்கு மேல் வெட்டி அரட்டை, வீண் அந்தரங்க விஷயங்கள். நமது நேரம் இப்படி வீணாகலாமா? நாமும் இப்படி பேசி பேசித்தானே காலத்தை பாழாக்குகிறோம். நீங்கள் நாலைந்து பேர் உரையாடும் போது உரையாடல் தொடர வேண்டிய ஒன்றா அல்லது துண்டிக்க வேண்டிய ஒன்றா என்பதை எப்போதாவது யோசித்ததுண்டா? எப்படி உரையாடலின் தரத்தை அளப்பது? நீங்கள் பேசும் விஷயம் தனிநபர்களை பற்றியதா, தனிநபர்கள் பற்றிய புகழ் இகழ் பற்றிய விவாதமா? உடனே முடியுங்கள், அது கீழ்த்தரமானது. தனிநபர்கள் பற்றி இல்லாமல் நடந்த நடக்கிற சம்பவங்கள் நிகழ்ச்சிகளை மையமாக கொண்டு விவாதித்தால் அது சுமாரான விவாதம். கொஞ்சம் தொடர்ந்து பிறர் மனம் நோகாது முடித்துக் கொள்ளுங்கள். தனிநபர் அல்லது சம்பவங்கள் என்கின்ற கீழ்நிலை கடந்து தத்துவங்கள், கொள்கை, கோட்பாடுகள், ஆராய வேண்டிய உண்மைகள் பற்றியதா? நல்லது, தொடருங்கள். இப்படி அளந்து பார்த்து பேசுங்கள், முன்னேற முடியும். புத்தகம் படிக்கும் பழக்கம் உண்டா? அறிவுள்ளவர் செய்ய வேண்டிய காரியம். புத்தகத்திலும் சுவாரஸ்யமான சிறுகதை, நாவல் விரும்பி படிப்பவரா? வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கற்பனை செய்வீர்கள் அல்லது பொய் சொல்வீர்கள். கவனமாக ஆராய்ந்தால் உண்மை விளங்கும். கவிதை வாசிப்பவரா? லட்சியம் நிறைய இருக்கும், ஆனாலும் யதார்த்தம் உங்களுக்கு புரிவதற்குள் உலகம் பல முறை உருண்டுவிடும். கட்டுரைகளை விரும்பி வாசிப்பவரா? படிக்கும் போதே முக்கியமான குறிப்புகளை பென்சிலை கொண்டு கோடு போடுவீர்களா? படித்து முடித்த பிறகு அந்த கட்டுரை பற்றி பலமுறை சிந்திப்பவரா? ஆம் என்று பதில் வந்தால் நீங்கள் வெகு விரைவில் முன்னுக்கு வருவீர்கள். வாழ்வை உயர்த்த விரும்புகிறவர்கள் பல சுய முன்னேற்ற புத்தகங்களை படிப்பதன் மூலம், தன்னை அந்த கருத்துகளின்படி செதுக்குவதன் மூலமும் நிச்சயம் உலக அரங்கில் ஓர் உயர்ந்த இடத்தை அடைய முடியும். அப்படி பலரை உயர்த்தும் பரிசுத்தமான பணியை பல புத்தகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. வாழ்வில் துன்பங்களை கடந்து சவால்களை சந்தித்து உறுதியோடு வாழத் துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் வெற்றி கிட்ட வேண்டும் என்றால் நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். நல்ல நூல்களை வாசிப்போம், பயனடைவோம். நன்றி.
தீர்த்தக்கரை தனிலே செண்பக புஷ்பங்களே, தீர்த்தக்கரை தனிலே செண்பக புஷ்பங்களே, நான் போடும் தாளங்கள் விழிநீரின் கோலங்கள், பாடுங்கள் ஜீவராகங்கள். தீர்த்தக்கரை தனிலே புஷ்பங்களே.
நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
தமிழ் பத்திரிகை உலகத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிச்சிருக்கிறது குமுதம் வார இதழ். அந்த குமுதம் வார இதழில் மிகவும் பிரபலமாக இருந்தது அரசு பதில்கள். அண்ணாமலை, ரங்கராஜன், சுந்தரேசன் என்கின்ற மூவருடைய பதில்கள் தான் அரசு பதில்கள் என்று வெளிவந்திருக்கும். அந்த பதில்களை அளித்த திரு ராக்கி ரங்கராஜன் அவர்களை பற்றி தான் நம்ம இப்ப இந்த வாரம் பார்க்க போறோம். விடியகாலை 6 மணிக்கு முகூர்த்தம், எழுந்து பார்த்தா கல்யாண பொண்ணு சாரதாவை காணல. ராத்திரி படுத்தவ எங்க போனா? வீடு, வாசல், கிணறு, குளம், குதிரன்னு எல்லா இடத்துலையும் தேடினாங்க. திடீர்னு ஐயையோ, என்னடி இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டே அப்படின்னு சாரதாவின் அம்மா கூச்சல் போடுவது கேட்டது. ஓடி போய் பார்த்தா சமையலறையின் மூளையில ஆட்டாங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து சர்வசாதாரணமாக இட்லிக்கு மாவாட்டிட்டு இருந்தா சாரதா. இது போன்ற சிறுகதைகள் நாம் இப்பொழுதும் பார்க்கலாம். இந்த மாதிரியான 2000க்கும் மேற்பட்ட சிறுகதைகளில் ஏகப்பட்ட பாத்திரங்களை ஒருவர் படைத்தார். அவர் யாருன்னா ராக்கி ரங்கராஜன், ராயம்பேட்டை கிருஷ்ணமாச்சாரி ரங்கராஜன். ராக்கியின் சொந்த ஊர் கும்பகோணம் அருகில் உள்ள ராயம்பேட்டை. 1927 அக்டோபர் 10 பிறந்தார். அப்பா கிருஷ்ணமாச்சாரியின் பெயர் பெற்ற ஒரு சமஸ்கிருத பண்டிதர். பல உபநிடதங்களை உரை எழுதியவர் ரங்கராஜனின் பள்ளி பருவம் முழுவதும் கும்பகோணம்தான். இலக்கிய ஆர்வம் இயல்பாகவே இருந்தது. கல்லூரியில் பாதி முடித்த பிறகு எழுத்தின் மீது வந்த ஆர்வத்தில் 1946 சக்தி கோவிந்தன் நடத்தி வந்த காலபைரவன் இதழில் துணை ஆசிரியராக அமர்ந்து அவருக்கு பல இலக்கிய கதவுகளை திறந்துவிட்டது. காலபைரவன் காலத்துக்கு ரூம்மேட் நமது கவியரசு. இதைத்தான் கு அழகிரி, தமிழ்வாணன் போன்ற பழக்கம் அவருக்கு ஏற்பட்டது. அங்கிருந்து அவர் குமுதம் வார இதழுக்கு வருகிறார். குமுதம் இதழ் சர்க்குலேஷனை 9 மணிக்கு ஏற காரணம் ராக்கி ரங்கராஜனின் துணை ஆசிரியரானது ஒரு காரணம். அவர் கூடவே ஜாரா சுந்தரேஸ்வரன் இணைய பத்திரிகையில் குமுதம் பல சாதனைகளை படைத்தது. அண்ணாமலை, ரங்கராஜன், சுந்தரேசன் மூவர் கூட்டணியில் பதில்கள் வந்தது. பிற்காலத்தில் அது அரசு பதில்களாக புகழ் பெற்றது. குமுதத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட பிறகுதான் தனக்குள் இருந்த எழுத்தலனை வெளியே கொண்டு வந்து விட்டார் ரங்கராஜன். தான் மட்டும் எழுதினால் போதும் என்று அவர் நினைக்கவில்லை. பல இளம் எழுத்தாளர்களை அவர் அறிமுகப்படுத்தினார். அதில் முக்கியமானவர் சுஜாதா. ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் என்ற பெயரில் எழுதி கொண்டு வருவதை சுஜாதாவாக மாற்றியவர் ராக்கி தான். சுஜாதாவின் எழுத்துலக திருப்பமாக அமைந்தது சசி காத்திருந்தால் எனும் சிறுகதையை குமுதத்தில் அறிமுகப்படுத்தியது ராக்கி தான். இதை போலவே எழுதியதெல்லாம் திரும்பி வந்து கொண்டிருந்த ராஜேஷ்குமாருக்கு ஒரு ரசிகர் வட்டத்தை அமைத்துக் கொடுத்ததும் ராக்கி தான். அவர் தந்த ஆலோசனைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டு தமிழ் வாசகர்களை திகைக்க வைக்கிறார் ராஜேஷ்குமார். வெறும் பத்திரிகையாளர் மட்டுமல்ல, திறமையான எழுத்தாளர் என்பதையும் பல கதைகளில் நிரூபித்தவர் ராக்கி. பலதரப்பட்ட கட்டுரைகள், சினிமா விமர்சனங்கள், மொழிபெயர்ப்புகள் என ராக்கியின் எழுத்துலகம் பறந்து விரிந்தது. புகழ்பெற்ற மேலை நாட்டு எழுத்தாளர்களை தமிழர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் ரங்கராஜன். ஹென்றி ஷேரியரின் புகழ்பெற்ற பாவியன் நாடல்களை நாவலை பல தொடராக பட்டாம்பூச்சி எனும் தலைப்பில் குமுதத்தில் ராக்கி எழுத அவருக்கு பரவலாக பெருகியது வாசகர் வட்டம். இங்குள்ள வாசகர்கள் ஆங்கில நாவல்களை தேடி ஓட ராக்கியின் தான் காரணம். ஆர்த்தர் ஹேலி, ஷிட்னி ஷெல்டன், டேனியல் ஸ்டீலை, ஜெஃப்ரி ஆர்ச்சர், ராக்கி தான் இங்குள்ள மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்.
கண்மலர்களின் அழைப்பிதழ், பொன் இதழ்களின் சிறப்பிதழ், கண்மலர்களின் அழைப்பிதழ், பொன் இதழ்களின் சிறப்பிதழ்,
ரோட்டி ரங்கராஜன் அவர்கள் எழுதிய காதல் மேல் ஆணை, எங்கே 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 மற்றும் பேய் பெண் பாதிரி என்கின்ற பல நாவல்கள் ஆங்கில நாவல்களுடைய தழுவல் தான். நிறைய பேருக்கு குமுதத்தினுடைய லைட்ஸ் ஆன் வினோத் தெரிந்திருக்கும். அது வந்து ரங்கராஜன் தான் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வினோத் தமிழ் திரையுலகத்துல ஒரு முக்கியமான நபர். பலரும் வினோத் மாதிரியே எழுத முற்பட்டு தோற்று போயிருக்காங்க. ஹம்சா என்ற பெயரில் காமெடியிலும் எழுதியிருக்கிறார். கிருஷ்ணகுமார் என்ற பெயரில் கோஸ்ட் கதையிலும் எழுதியிருக்கிறார். துரைசாமி என்கின்ற பெயரில் துப்பறியும் கதைகளையும் ராக்கி எழுதியிருக்கிறார். எப்படி கதைகளை எழுதுவது என்கின்ற புத்தகத்தையும் ராக்கி தந்திருக்கிறார். இதை படித்தே நிறைய பேர் எழுத்தாளரானது ராக்கி அவர்களுக்கு தெரியாது. காதல், சமூகம், அரசியல், அமானுஷ்யம், நகைச்சுவை, திகில், வரலாறு என பல களங்களில் விளையாடியவர் ரங்கராஜன் அவர்கள். அடிமையின் காதல் ராக்கி எழுதிய புகழ்பெற்ற வரலாற்று புதினம். படகு வீடு, வாளின் முத்தம், மறுபடியும் தேவகி, வயது 17, ஊஞ்சல் பொல்லாக்கு, சின்ன கமலா, இது சத்தியம், முதல் மொட்டு, கையில்லாத பொம்மை, ஹவுஸ்ஃபுல், புரட்சி திரவி, ப்ரொஃபசர் மித்ரா என ராக்கியினுடைய நாவல் லிஸ்ட் மிகவும் பெரியது. அதுபோக ஆயிரக்கணக்கான சிறுகதைகள், காதல் கதைகள், ட்விஸ்ட் கதைகள், திக் திக் என்று இருக்கும் திகில் கதைகள் என்று பல தலைப்புகளில் சிறுகதைகளை ராக்கி எழுதிய ஒரு தசாவதனி எழுத்தாளர் என்று கூட சொல்லலாம். எங்கிருந்து இவ்வளவு தகவல்களையும் அவர் திரட்டுகிறார், இதற்கெல்லாம் அவருக்கு எப்படி நேரம் கிடைக்கிறது என்பது ஒரு பெரிய ஆச்சரியக்குறி. எஸ்ஏபி எனும் பத்திரிகை அதிபருடன் சேர்ந்து அதகளம் செய்த ராக்கி, அதிபர் எனும் குயவனிடம் சிக்கிய பானையாக அவரது கதைகள் மாறியது. ஸ்ரீதரருடைய சுமை தாங்கிய இவர் தான் எழுதியிருக்கிறார். இவரது இது சத்தியம் சினிமாவானது நமக்கெல்லாம் சினிமாவானது. கமல் அவர்களுடைய மகாநதி படத்தின் வசனங்களில் ராக்கியை நாம் இப்பொழுதும் பார்க்கலாம். ஆயிரக்கணக்கில் போய்கொண்டிருந்த குமுதத்தினுடைய சர்க்குலேஷனை லட்சக்கணங்களில் கணக்கில் மாற்றியது ராக்கியினுடைய மிகப்பெரிய சாதனை. 42 வருடம் குமுதத்தோடு அவரது பயணம். ஓய்வில் இருந்த பொழுதுதான் அவர் ஆனந்தவுடனில் எழுதினார், நான் கிருஷ்ணதேவராயன் தொடர் பரபரப்பாக போனது. அவரது வாழ்க்கை வரலாறும் அதில் இருந்தது. ஜூனியர் போஸ்டில் ராயம்பேட்டை என்ற பெயரில் அவர் தொலைக்காட்சி விமர்சனங்களை அசர்த்தலாக எழுதினார். எழுத்து மட்டுமல்ல இசையிலும் ஆர்வம் கொண்டவர் ரங்கராஜன் அவர்கள். கர்நாடக சங்கீதம் அவருக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு. இவர் இன்று நம்முடன் இல்லை என்றாலும் அவரது எழுத்துக்கள் எங்கோ ஒரு மூலையில் நம்மை மகிழ்வித்துக் கொண்டுதான் இருக்கிறது.
என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமை ஜாலங்கள் சுகம் தேடுங்கள். என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமை ஜாலங்கள் சுகம் தேடுங்கள். தேனோ நெஞ்சு தனன தனன பாடும் போது தனன தானே கொஞ்சம் தனன தனன போகம் போகும் தனன. என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமை ஜாலங்கள் சுகம் சேடுங்கள்.
என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமை தாளங்கள் சுகம் தேடுங்கள். என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமை தாளங்கள் சுகம் தேடுங்கள். ஏனோ நெஞ்சும் தனன தனன பாடும்போது தனன்னா தானே கொஞ்சம் தனன தனன சோகம் போகும் தனன்னா.
உங்கள் மன அழுத்தத்தின் பெரும்பகுதி யதார்த்தத்திலிருந்து அல்ல, உங்கள் எதிர்வினையிலிருந்து வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்கின்றார் கௌதமபுத்தர். ஒரு சூழ்நிலையை மாற்ற முடியாவிட்டால் அதை பார்க்கும் விதத்தை மாற்றுங்கள். பிரச்சனைகள் பெரியவை அல்லது சிறியவை என்றல்ல, அது உங்கள் புரிதல் எவ்வளவு பெரியது அல்லது சிறியது என்பதை பொறுத்தது. பிரச்சனைகள் எப்பொழுதும் தீர்வுகளுடன் சேர்ந்தே இருக்கும். தயவு கூர்ந்து அதை பாருங்கள் எனும் ஸ்ரீசாமி அவர்கள் வரியலுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். இந்த வார நிகழ்ச்சியில் நன்ற அழகுபடுத்திய நம்முடைய அன்பு சகோதரிகள் அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
மங்களம் நாடுதே சங்கமம்.